ගරු එම්ස් හාලි නලීම් මන්ත්‍රිතුමා ඔබතුමාට විනාඩි 11ක කාලයක් ලැබෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. 2025 ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட விவாதத்திலே பேச கிடைத்தமைக்கு இறைவனுக்கு நன்றி கூறியவனாக கௌரவ சபை தாங்கும் சபை உறுப்பினர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே புறையோடி போய் கிடந்த இனவாதம், பிரதேசவாதம், மதவாதம் என்ற அடிப்படையில் இந்த நாட்டிலே ஒரு மீட்சியாளராகத்தான் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் பார்த்தார்கள். அந்த வகையிலே இந்த வரவு செலவு திட்டமானது ஏனைய பகுதிகள், கிழக்கு மாகாணத்தை தவிர ஏனைய பகுதிகளுக்கு பல்வேறுபட்ட நன்மைகள் கிடைக்கப்பெற்றாலும், நாங்களும் இந்த இலங்கையர்தான், இலங்கை மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள்தான் என்ற அடிப்படையில் கிழக்கு மாகாணம் இந்த வரவு செலவு திட்டத்திலே புறக்கணிக்கப்பட்டதாகத்தான் நாங்கள் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் எங்களுடைய ஜனாதிபதி, கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்துக்கு 50,000 மில்லியன் ரூபாய்கள் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். அந்த மக்கள், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களுக்கு இன்னமும் நிறையவே இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய அந்த உரையின் நிமித்தம் எங்களுடைய இந்தியாவின் மூலமாக கிடைக்க இருக்கின்ற அந்த நிதியின் மூலமாகத்தான் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி செய்யப்படும் என்ற விடயத்தை கூறினார்கள். உண்மையில் கவலையான விடயம், நாங்கள் அந்த பகுதியிலே கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற மக்கள் உயிரோடு இருக்கின்ற பிள்ளைக்கு உணவு கேட்டால் வயிற்றில் இருக்கின்ற பிள்ளை புறக்கட்டும், உணவு தருகிறோம் என்ற கதை போல் இருக்கிறது. ஆனால் இது, இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. கிழக்கு மாகாணமும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதி, அது யுத்தத்தினால் புறையோடி போன பகுதி. கடந்த கால ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு இனவாதத்தையும் பிரதேசவாதத்தையும் மதவாதத்தையும் விதைத்து எங்களுக்குள் முஸ்லீம் மக்களும், தமிழ் மக்களும், சிங்கள மக்களும் புட்டும் தேங்காப்புமாய் வாழ்ந்த மக்கள் அது. அந்த மக்களுக்கு இனவாதத்தை விதைத்து பிரித்து ஆண்டு கடந்த காலங்களிலே நகமும் சதையுமாக வாழ்ந்த மக்களை எதிரிகளாக, சந்தேக கண்கொண்டு பார்ப்பவராக, ஒருத்தரை ஒருத்தர் கொலைகாரன்களை போன்று சித்தரிக்கின்ற வண்ணம் இந்த ஆட்சியாளர்கள் மாற்றினார்கள். ஆனால் அதை மீட்சியாளராகத்தான், மீட்பவராகத்தான் நாங்கள் இன்று எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களை பார்க்கின்றோம். உண்மையில் அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களாக இருக்கலாம், அல்லது அங்கே நடைபெறுகின்ற ஒட்டுமொத்த வேலை திட்டங்களிலும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியுடைய அந்த வேலை திட்டங்களை கௌரவமாகவும் முன்னெடுக்கின்ற வகையிலே கிழக்கு மாகாண ஆளுநராக பேராசிரியர் கௌரவ ஜெயலத் ஜெயந்த ஜெயலால் உட்பட, அதேபோன்று எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கின்ற பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்தர் அவர்களும், அதேபோன்று பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவராக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்களும் தங்களுடைய அரசாங்கத்துடைய தேசிய மக்கள் சக்தியுடைய வேலை திட்டங்களை தெளிவான முறையிலே, இன பிரதேச வாதங்களை கடந்து நெல்லாட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் இந்த இடத்தில் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்தின் மூலமாக ஒட்டுமொத்த நாட்டுடைய தேசிய வருமானத்திலே சுமார் 34,449.6 மில்லியன் ரூபாய்கள் இந்த அரசாங்கத்துக்கு, எங்களுடைய நாட்டுக்கு தேசிய வருமானமாக கிழக்கு மாகாணம் தருகிறது. அப்படி இருக்கத்தக்க எங்களுடைய பகுதிகளுடைய அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் இன்னிடத்திலே கேட்பது எங்களுடைய நியாயத்தை தான் கேட்கிறோமோ தவிர, அரசாங்கத்தை குற்றம் சொல்வதோ அல்லது எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியோ பிழையான முறையிலே சித்தரிப்பதற்காகவோ நாங்கள் வரவில்லை. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சியிலே ஏறாவூர் பகுதியில் அமைந்திருக்கின்ற ஹாதியார் வீதி என்ற ஒரு வீதிக்கு சுமார் 120 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த வேலை திட்டம் உரிய முறையிலே கேள்வி விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற காலதாமதத்தினால் அந்த நிதி திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் அங்கே அலிகார் தேசிய பாடசாலையுடைய மைதானம் இருக்கிறது. அங்கே உள்ளக விளையாட்டு மைதானம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான போதிய காலம் கிடைக்காம காரணத்தினால் அதுவும் அரைகுறையாக காணப்படுகிறது. அதே போன்றுதான் ஏறாவூர் வைத்தியசாலைக்கு பல்வேறு இட நெருக்கடிகள் காணப்படுகிறது. அந்த இட நெருக்கடிகளையும் தீர்க்க வேண்டும் இந்த வரவு செலவு திட்ட நிதியீட்டின் மூலம். அதே போன்றுதான் எங்களுடைய ஏறாவூர் பிரதான வீதி திருக்கொண்டியாமடியிலிருந்து பொத்திவிலி வரைக்குமான கடந்த கால ஆட்சியிலே செய்யப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களில் வீதி அகலமாக்குகின்ற வேலை திட்டம் அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்கள் அவர்களுடைய அசம்பந்த போக்கின் காரணமாக அதை விட்டார்கள். ஆனால் அதன் மூலமாக பாரிய எக்ஸிடென்ட்கள் விபத்துக்கள் ஏற்படுகிறது. அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டுமானால் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து இரண்டு பக்கங்களும் வீதிகள் அகலமாக்கப்பட வேண்டும். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும் திகாமடுல்ல மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அங்கே ஒளிவில் துறைமுகம் அமைந்திருக்கிறது. எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய முன்னாள் தேசிய தலைவர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் சார் அவர்கள் கொண்டு வந்த அந்த வேலை திட்டம், அதன் மூலமாக உரிய முறையில் கடந்த கால ஆட்சியாளர்கள் அவர்களுடைய இன ரீதியான பிரித்து பார்த்ததன் விளைவு அங்கே வாழ்கின்ற ஒளிவில் கல்முனை அக்கரைப்பத்து சம்மாந்துரை போன்ற கரையோர பகுதிகள் வெகுவாக கரை கோர பகுதியில் கடல் அரிப்பின் மூலமாக பாதிக்கப்பட்டு நாளுக்கு நாள் அந்த மக்களுடைய நிலங்கள் இடங்கள் கடலுக்குள் உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமை கடந்த காலங்களிலே நிறைய ஃபீல்ட் விசிட் அதாவது வந்து அரச திணைக்கள தலைவர்கள் ஆட்சியாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் கூட அப்பொழுதிருந்த அந்த அரசாங்கம் இன ரீதியாக பார்த்ததன் விளைவு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. அதன் மூலமாக இன்னவுமே அந்த வேலை திட்டம் அரைகுறையாக இருக்கிறது. அதே போன்றுதான் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் அங்கே கலியோடை மூலமாக அதாவது கல்லோயா இக்னியாக்கல போன்ற பகுதியில் இருந்து வருகின்ற நீர் கலியோடை பாலங்கள் ஊடறுத்து வருகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த நீர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு உள்நுழைகிறது. இதன் மூலமாக அந்த பல்கலைக்கழகத்துடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் பாதிக்கப்படுகிறது. நிறைய அங்கே இருக்கிற வளங்கள் பாதிக்கப்படுகிறது. அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் பாதிக்கப்படுகிறது. மாணவர்கள் கல்வி நடவடிக்கையில் ஈடுபட முடியாத அளவுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்றனர். அதற்கான முறையான ஒரு வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதற்கான அணையை அமைத்து அந்த பல்கலைக்கழகத்துடைய செயல்பாடுகளுக்கு இந்த அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நிதி ஒதுக்கீடுகளை அதுக்கு மேற்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய பல்வேறு வட்ட பிரச்சனைகள் காணப்படுகிறது. அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும் புத்தளம் மக்களுக்கு அவர்களுடைய பிரதிநிதியாக செயல்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் மர்ஹூம் பாயிஷ் அவர்களுடைய அந்த மக்கள் அளப்பரிய பணியாற்றினார்கள். அன்னாருடைய கபூர் வாழ்க்கை அல்லாஹு தாலா நாயன் பொருந்திக் கொள்ள வேண்டும். அவர் பல்வேறு அந்த மக்களுக்காக பல்வேறு
பல்வேறு
பட்ட சேவையில முன்னெடுத்த இருந்தும் அவர்கள் ஞாபகார்த்தமாக நிர்மாணிக்கப்பட்ட அந்த மெமோரியல் ஹோல் அந்த ஆடிட்டோரியம் பில்டிங் காத்தினால் அந்த கூரை உடைக்கப்பட்டு சுமார் 6 மாத காலமாக பல்வேறு இன்னுமே திருத்தப்படாத நிலையில் இருக்கிறது. அதில் ஒரு திட்டமிடப்படாத ஒரு அபிவிருத்தி வேலை திட்டம் தான் காரணம். அதே போன்றுதான் அல்பா பீட்டா என்று அந்த புத்தளம் நகரசபைக்குரிய ஒரு ஷொப்பிங் காம்ப்ளெக்ஸ் அமைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கான நிதியீட்டல் மூலமாக சுமார் 70-80 மில்லியன் ரூபாய் செலவு செய்தும் அந்த வேலை திட்டம் இன்னமுமே முடிக்கப்படாத காணப்படுகிறது. அதற்கான நிதிகளை வழங்கி முடிக்கப்படுமாறு இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் கிழக்கு பல்கலைக்கழகம் அமைந்திருக்கின்ற சுமார் 2.4 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற நல்ல விடயம் எங்களுடைய மருத்துவத்துறைக்கான அங்கே படிக்கின்ற கற்கின்ற மாணவர்களை நோக்காக கொண்டு அந்த நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் கௌரவ ஜனாதிபதியர். அதற்கு இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் கடந்த காலங்களில் புரஃப் யூனிட் என்கின்ற ஒரு யூனிட்டுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் மெஷின்கள் கொள்வனவு செய்வதற்காக பர்ச்சேசிங் செய்வதற்காக அதற்கான கேள்வி விண்ணப்பங்கள் கோரப்பட்டு சில வைத்திய துறையில் இருக்கின்ற சில மாஃபியாக்கள் மூலமாக அது தடைப்பட்டதாக அந்த மக்கள் விசனம் தெரிவிக்கின்றார்கள். அதன் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மெஷின் கிடைத்திருந்தால் அங்கே கல்வி கற்கின்ற வைத்திய மாணவர்களுக்கு அது வெகுவாக பிரயோசனமாக செயல்பட்டிருக்கும். ஆனால் இந்த நிதியோதுக்கு 2.4 பில்லியன் வைத்திய துறைக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நிதியிலாவது அந்த மாணவர்களுக்கான அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மெஷினை வழங்குவதன் மூலமாக அந்த புரஃபி யூனிட்டிலே கற்கின்ற ஒட்டுமொத்த வைத்தியத்துறை மாணவர்களும் பிரயோசனம் அடைவார்கள் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் எங்களுடைய உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஊடகத்துறையினருக்கு வீடுகள் அமைத்துக் கொடுக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை இந்த நிதி ஒதுக்கீடு செய்திருந்தார்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில். ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களுக்கும் இடங்கள் காணிகள் வழங்கினார்கள் கடந்த அரசாங்கத்திலே. ஆனால் முஸ்லீம் ஊடகவியலாளர் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நிலைமை மாற வேண்டும். அவர்களும் உள்வாங்கப்பட்டு அந்த முஸ்லீம் தமிழ் ஊடகவியலாளருக்கு வழங்கினார்கள். நான் பிழையாக சொல்லவில்லை, அந்த கடந்த ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு முஸ்லீம் இனவாதத்தை பரப்புகின்ற வகையிலே முஸ்லீம் ஊடகவியலாளர்களுக்கான அந்த காணியை வழங்காமல் அந்த காணியை வழங்காமல் மறுதளித்தார்கள். அந்த நிலைமை மாற்றப்பட்டு அந்த முஸ்லீம் ஊடகவியலாளர்களுக்கும் அந்த காணிகளை வழங்குமாறு இந்த கௌரவ சபையிலே வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும்,
காலை அவசானாய் மந்திரி துமணி
உங்களுக்கு தெரியும், நாங்கள் சுமார் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது முஸ்லீம் மக்கள் 70% மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்திலே அம்பார மாவட்டத்திலே திகாமடுவிலே 80,000 மேற்பட்ட முஸ்லீம்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்திலே நிறைய தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக நிதிகளை அதிகமாக நிதியீட்டி அந்த மக்களுடைய அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு முன்னெடுக்குமாறு கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.